ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு சூத்திரம் 2. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்தது வித்யாதத்துவங்கள் 7. அவைகள் நமக்கு எப்படி வருது, ஏன் கடவுள் அதை படிச்சு வச்சிருக்காரு, இதெல்லாம் நல்லா தெரியுது எப்படி எப்படி பதவிப்படுதுன்னு. ஆனா வித்யாதத்துவங்கள்ல இருக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன பயன்படுது அப்படின்னு பார்த்தா, காலம் வித்யாதத்துவங்கள மாயை, அந்த மாயிலாம் மற்ற தத்துவங்கள் தோன்றி வருகின்றன. அசுத்த மாயை, அசுத்த மாயில காலம் வருகிறது. கால எல்லையை கணக்கிட்டு அறிவதற்கு காலம் பயன்படுகிறது. காலம் தானே ரொம்ப முக்கியம் உலகத்துல, இந்த பிரபஞ்சம் நிகழ்வதை கணித்தறிவதற்கு காலம் பயன்படுகிறது. முன்னாடி நடந்தது, பின்னாடி நடந்தது, இதெல்லாம் காலத்தினால், காலம்தான் இந்த உலகத்துக்கு பெரிய சக்தியாக இருந்து தீர்மானிக்கிறது. இறந்த காலம் வினைகளை, முடிந்து போன வினைகள், நிகழ்காலம் அந்த வினைகளை நிகழ்த்துதல். வினைகளை அனுபவிக்கணும், இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம வர்றோம். அப்போ வினைகளை முடிச்சு வைக்கிறது இறந்த காலம் பயன்படுகிறது. அந்த வினைகள் நம்மூரமாக நிகழ்வதற்கு நிகழ்காலம் பயன்படுகிறது. அந்த எதிர்காலத்தில் என்னென்ன வினைகள் வரணுங்கிற தோற்றுவிப்பதற்கும் எதிர்காலம் நமக்கு பயன்படுது. இப்படி கால தத்துவம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலமாக அமைந்து உயிரினுடைய ஞானத்தை அடைவதற்கும் மேம்பாடு அடைவதற்கும் பயன்படுகிறது. அதுக்கு அடுத்தது நியதி, ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம் இது. அவரவர் செய்த வினை பயன், அவரவரையே அனுபவிக்கிறதுக்காக இந்த தத்துவத்தை பயன்படுத்து. கடவுள் வந்து இந்த உலகத்திலிருந்து நிறைய மிஷின் மிஷினா செஞ்சு வச்சிருக்கார். ஒரு ஒரு அப்படியே பேக்கெட் பேக்கெட்டா செஞ்சு வச்சிருக்கிறார். அது என்ன செய்யணும், அந்த தத்துவத்தை அவர் உருவாக்கணும்னா அந்த தத்துவம் அதெல்லாம் செயல்படுத்துமானா செயல்படுத்தும். இந்த பாருங்க, அந்த ஃபேன் இருக்கு, யாராவது சுத்திக்கிட்டே உட்காந்துருக்காங்களா? இல்ல, அந்த இயந்திர அமைப்பா பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. அவர் செஞ்சவர் மின்சார பொருள் மூலமாக இப்படி இயக்குவதற்கு ஒரு அமைப்பை பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. ஏதோ ஒரு பட்டனை போட்டாச்சு, அது பாட்டு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த ஒலி வாங்கி இருக்கிறது, இந்த ஒலி வாங்கி நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம், பேசின உடனே ஒலி வாங்கி நல்லா பெருசாக உங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்ப இது அறிவுடையதா இல்ல? ஆனாலும் இந்த மிஷினை செஞ்சவன் அறிவுடையவன், அவன் செஞ்சு வச்சுட்டு போயிட்டான். அது மாதிரி கடவுள் நியதிங்கிறது செஞ்சு வச்சிருக்காரு, இந்த உலகத்துல வச்சிருக்காரு. அது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாம் வர்ற வினைகள் அது வழியா தான் வரணும். யாரார் செய்த வினை மற்றவங்களுக்கு போயிடாம அவரவர் செய்த வினை அவரவர்களுக்கே வருமாறு இது இந்த அமைப்பு செய்கிறது. அந்த அமைப்புக்கு பேர் என்ன? நியதி. நியதி அப்படிங்கிறது நல்வினைக்கு பயன் இன்பம், தீவினைக்கு பயன் துன்பம் என்னும் உணர்வை உயிர்க்கு உணர்த்தும் பொருட்டு நியதி தத்துவம் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நியதி தத்துவம் இல்லைன்னா உலகம் தாறுமாறாக இயங்கிக் கொண்டிருக்கும். அண்ணாமுன்னாலும் இயங்கும். நீங்க செஞ்ச வேணா எனக்கு வந்துருச்சுன்னா நான் நல்வினை செய்யறதுக்க பொருள் இல்லாமல் போய்விடும். அடுத்தது கலை, காலம் அசுத்தமாயிருந்து சொல்வது காலம், நியதி. அடுத்தது கலை, இதை பத்தி முதலே சொன்ன கொஞ்ச நாளைக்கு முடியும். ஆணவ மலத்தினாலே உயிருக்கு 3 இயல்புகள் இருக்கு, அறிவு, இச்சை, செயல். எந்த உயிர் எடுத்தாலும் இந்த 3 இருக்கணும். 3 இருந்தால்தான் அது உயிர். 3 குணங்கள் இல்லாவிட்டால் அது உயிர் அல்ல. இதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு கோயில் வருது, வேகம் வந்துட்டு இருக்கு, தண்டவாளம் இருக்கு, தண்டவாளத்துல ஒரு எருவு மாடு நிற்குது. அந்த எருவு மாடு தண்டா அந்த ரயில் நெருங்கி வந்து சத்தத்தை கேட்டோன்னா என்ன பண்ணுவோம்? ஓடிப்படும். ஒரு குருவியை உட்கார்ந்துருக்கு, என்ன பண்ணுது? ஓடிப்படும். அது அதுக்கு ஒரு அறிவு இருக்கு. என்ன அறிவு இருக்கு? எதிரே ஒரு பொருள் வேகமா வந்துட்டு இருக்கு, நம்ம மேல மோதல் தான் உயிர் போயிடும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியுது. அதனால என்ன பண்ணுகிறது? அதனுடைய அறிவு தீர்மானிக்கிறது, அதனுடைய விருப்பம் நம்ம உயிரை காப்பாற்றிக்கணுங்கிற விருப்பம், அதுக்காக செயல்பட்டு ஓடிப்படும். அப்ப இந்த உயிருக்கு என்ன இருக்கு? அறிவு, இச்சை, செயல், 3. எல்லாமே அந்த அடிப்படை குணம் அதுதான். ஒரு குழு கூட அந்த குணம் இருக்கும், அதிர்ச்சியெல்லாம் அந்த தள்ளி அண்ணன் விழுந்துடும், எருமான ஓடிவிடும். அப்போ உயிர்னா அது இருக்கணும், ஜடப்பொருளுக்கு அது இருக்காது. அப்போ இந்த 3 அடிப்படை இயல்புகளையே கட்டி போட்டிருக்கு ஆணவமலம். அறிவால அறிவு செயல்பட முடியல, விருப்பம் செயல்பட முடியல, செயல்பாடும் இல்லை. அப்போ ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? கட்டதான், ஜடம், ஜடம் ஆயிட்டான். ஜடப்பொருளாகிய ஆணவமரத்தை சார்ந்த உடனே அறிவுடைய பொருளாகி இந்த உயிர் சார்ந்தது அண்ணாவன் தன்மையாகி அது என்ன ஆயிடுச்சு? ஜடமா போயிட்டு. இப்ப ஜடமாக இருக்கக்கூடிய உயிரை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வரணும், அந்த கட்டிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று இறைவன் தீர்மானிக்கிறான். அப்பதான் அவன் என்ன செய்யறான்னா திடீர்னு கட்டில இருந்து விடுவிச்சா உயிரால அதை தாங்க முடியாது. ஆகவே முதல்ல ஒரு சின்ன வெளிச்சம் தர்றான், அந்த வெளிச்சம் தான் முதல்ல கலையை சேர்க்கிறான். கலைங்கிற தத்துவம் முதல்ல இப்ப உயிருக்கு வருது, கலைங்கிற தத்துவம் வருது. இந்த கலை வித்தை அராகம் மூணு சேர்த்த பிறகுதான் காலம் நீளமே நம்மகிட்ட வரும். இந்த கலையை சேர்த்த உடனே இதுவரையிலும் முடங்கி கிடந்த அறிவினுடைய செயலாற்றல் வெளிப்படுகிறது. கலை என்பது செயலாற்றல் வெளிப்படுவதற்காக சேர்க்கக்கூடிய ஒரு தத்துவம். நம்ம அதுல சொன்ன பாத்தீங்களா, ஒரு இருட்டு அறையில ஒருவனை காலு கை எல்லாத்தையும் கட்டி போட்டு கிடந்தா, ஒரு மூணு நாளைக்கு பிறகு லேசா ஜன்னலை திறந்தா, முதல் வெளிச்சம் வந்த உடனே அவன் என்ன மாதிரி மகிழ்ச்சி அடைவான். ஆக செயலாற்றலை முதலிலே வெளிப்படுத்துகிறான் இறைவன் கலை என்ற தத்துவம். கலைக்கும் அடுத்தபடியாக வித்தை என்ற தத்துவம். ஆணாமலத்தை பற்றிய ஆணாமல தாக்கம் இருப்பதனாலே உயிருக்கு அறிவாற்றல் வெளிப்படுத்த முடியாமல் இருந்தது. அந்த அறிவாற்றலை முடங்கி கிடந்த அறிவாற்றலை உயிருக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த வித்தை என்ற தத்துவத்தை இறைவன் அடுத்தது சேர்த்தான். இப்ப என்னென்ன வெளிப்பட்டிருக்கு உயிரிலிருந்து, செயலாற்றல் அறிவாற்றல் ரெண்டுக்கும் என்னென்ன காரணம், எந்தெந்த தத்துவங்கள் காரணமா இருக்கு, கலை வித்தை. அடுத்தது என்ன வெளியில வர வேண்டியது, விருப்பம். விருப்பம் வெளிவரணும். அப்ப விருப்பம் என்பது வெளிப்படுத்த மூணு வெளிப்படுத்தினாலே உயிர் வந்து இயங்க முடியும். அதனால விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்காக இறைவன் அராகதத்துவத்தை சேர்க்கிறான். அப்ப சார்ந்ததன் தன்மை படைத்த உயிர் ஆணாமல சார்பு காரணமாக விருப்பத்தை வெளிப்படுத்த இயலாமல் இருந்தது. உயிரின் விருப்பாற்றல் செயல்பட அராகதத்துவம் படைக்கப்படுகிறது. அராகதத்துவத்தை கொண்டு அடுத்த சாமி செய்கிறான். சேர்த்த உடனே இதுவரையிலும் தொழிற்படாமல் இருந்த அறிவு இச்சை செயல் மூன்றும் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. வெளிப்படுகிற தன்மைக்கு வருகிறது. ஆனா வெளிப்பட்டு வெளியில வர முடியல, ஏன்னா கருவி அவ்வளவுதான் கொடுத்திருக்கு. அராகம் வித்தை கலை வித்தை அராகம் மூன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உடனே இன்னும் அந்த செயல்படும் தன்மை வந்திருக்கு, கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு. அதற்கு அடுத்தபடியாக இன்னும் தருணங்கள் தரணும், தந்தாதான் அதனால செயல்பட முடியும். இப்போ இந்த கலை என்ன பண்ணுங்க, சாதாரணமா நம்ம இந்த கலை வந்து உள்ள அந்த கரணங்களுக்கு உள்ளாகவும் இவைகள் செயல்படுகின்றன. இந்த காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த அஞ்சும் சேர்ந்தது உடனே ஒரு உயிர்ப்பு தன்மை வருகிறது. அதுக்கு என்ன சொன்ன, குருடன் ஒரு தத்துவம். இந்த ஐந்தும் இந்த உயிருக்கு சட்டையாக பொருத்தப்படுகிறது. பஞ்ச பஞ்சன அஞ்சு கஞ்சுகம் சட்டை, அஞ்சு சட்டை, அஞ்சு சட்டையை சேர்த்து ஒரே சட்டையா போட்டு விடுறாங்க, அதுக்கு குருடன் பேரு. இந்த குருட தத்துவத்தில் இருந்துதான் எதையும் புரிய முடியாத நமக்கு மனம் புத்தி அலங்காரம் தெரியலன்னா நல்லா தூங்கி எழுந்திருச்ச பிறகு திடீர்னு ஒண்ணு பிளாட் ஆகி ஒரு அறிவு வருது பாருங்க. அது குருட தத்துவத்தில் நம்முடைய அறிவானது செயல்பட்டு அங்கிருந்து சில உண்மைகளை அது தெரிந்து கொள்கிறது. அதற்கு இந்த குருட தத்துவம் எனக்கு உள்ளாக இருந்து, அதாவது அந்த கரணங்களுக்கு உள்ளாக இருந்து அவைகள் செயல்படுகின்றன. இப்போ இந்த இப்போ நம்ம வந்து வித்யா தத்துவங்களுடைய பயன்பாடு பார்த்துட்டோம், என்னென்ன பயன்பாடுகள்னு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது சிவதத்துவங்களுடைய பயன்பாடு. சிவதத்துவங்களுடைய பயன்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நான்கு விதமான வாக்குகளாக சொல்லுலோகமாக சிவதத்துவம் தான் வருகிறது. முதல்ல சிவதத்துவத்தில் இருந்து அந்த இறைவன் முதல்ல தோற்றுவிக்கக்கூடிய தத்துவம் நாதம். அந்த நாதம்ங்கிற இடத்துல இருந்து ஒரு வாக்கு தோன்றுகிறது. அதுக்கு தூக்குமை என்று பொருள் உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு உணர்வு, அங்கு தூக்குமை என்ற வாக்கு தோன்றுகிறது. அது ரொம்ப நுட்பமா இருக்கும். அதை வந்து நுட்பமாக இருப்பதனால வாக்கினாலே அதை விவரிக்க முடியாது, அந்த அளவுக்கு அது நுட்பமாக இருக்கும். நம்ம வாக்கு வெளியில வருது, இது பருமையான நிகழ்ச்சி. இது வந்து மூலமாக தூக்குமையாக இருக்கும் பொழுது அது பிரித்து அறிய முடியாது, அது நிர்விகற்பமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அது மொழி வேறுபாடெல்லாம் கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக அந்த தூக்குமை வாக்கே சற்று விரிவடைந்து, நமக்கு தூக்குமை வாக்குனால நமக்கு ஒன்று புரிஞ்சுக்க முடியாது. அதனால அது என்ன பண்ணுதுன்னா தற்று விரிவடைகிறது, இறைவன் விரிவடைக்கிறான். அது வந்து பைசந்தி என்ற வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பைசந்தின்னு சொல்லுவாங்க. பைசந்தின்னா என்ன தெரியுமா, விளங்குவதுன்னு அர்த்தம். அங்கேயும் விளங்காது, அங்கேயும் விளங்காது வார்த்தை. அப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மயில் முட்டையை எடுத்துக்கொண்டு பார்த்தால் மயில் முட்டையிலே திரவம் தான் இருக்கும். ஆனா அந்த திரவம் தான் மயிலாக வரும்பொழுது அதற்கு பலவிதமான வண்ணங்களாக வருகின்றன. ஆனா அந்த மயிலிலே தோன்றுகின்ற வண்ணங்கள் எல்லாம் இந்த மயில் முட்டைக்குள்ள இருக்கு. அப்ப இருக்கு, ஆனா வெளிப்படையாக நமக்கு தெரியவில்லை. அப்ப மயில் முட்டையில் இருக்கின்ற நீரிலே இந்த மயிலுக்குள்ள அத்தனை நிறங்களும் அதிலே இருப்பது நமக்கு விளங்குவது இல்லை. அதுபோல பைசஞ்சி என்ற வாக்கு சூக்குமய வாக்கோட சற்று விரிவடைந்தது, ஆனாலும் அவைகளும் வெளிப்படாமல் நிர்விகற்பமாகவே மறைந்து அந்த ஒலி அங்கு இருக்கும். அதற்கு அடுத்த நிலை அன்னும் மேலும் விரிவடைந்தது. நம்ம நமக்காக தான் சாமி என்ன பண்றாரு, தூக்குமையா முதல்ல நாகத்தில் தோற்றுவிக்கின்ற வாக்கை இது மக்களுக்கு பயன்படணுமே, எல்லாமே நம்முடைய பயனுக்காக தான் கடவுள் செய்கிறார். அப்ப என்ன செய்யறாரு, முதல்ல விரிவடைக்க வைக்கிறார், அதையும் உடனே விரிக்க முடியாது, கொடையை விரிக்க முடியும் மாட்டிக்கிட்டு பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா விரிக்கிறோம். கூடாரத்தை விரிப்பது போல விருத்தி என்றால் அதை கூடாரத்தை விரிப்பது போல, கடன் பணமானார் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கூடாரத்தை பாத்தீங்கன்னா சுருட்டி வச்சிருப்பாங்க ஒரு இடத்துல, வேண்டும் பொழுது அந்த கூடாரத்தை ஒன்னொன்னா பிரித்து எடுத்து கூடாரமா போட்டுருவாங்க, நிறைய பேர் தங்கறதுக்கு வாய்ப்பாகும். அதுபோல இந்த தூக்குமை வாக்கானது சற்று விரிக்கப்பட்ட பைசந்தி வாக்காகவும், அதற்கும் அடுத்தது விரித்தாங்கன்னா அதுக்கு பேரு மத்திமை வாக்கு அப்படின்னு பேரு. சொல் முரு உருவத்தை அடைகிறது, அது உதாரணம் என்ற காரணங்களால ஹிருதயஸ்தானத்தில இருந்து தொண்டை மொழிக்கு வந்துருக்கு. ஆனா அங்க சிந்தனை இருக்கிறது, மொழி இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, வெளியில வர்றது முன்னாடி தொண்டைக்குள்ளதான் வரும், தொண்டையில் நிற்கவே முடியுமோ? அப்ப தொண்டையில் இருக்கிறது அது, அப்ப தொண்டையில் இருக்கின்ற நிலையில் அதுக்கு என்ன பேருன்னா மத்திமை வாக்கு. எப்படி மூலாதாரத்தில் இருந்து அது தோன்றி மெல்ல 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 அப்படியே கிளம்பி வழியில வந்து தொண்டைக்கு வருகிறது. இத சிவபிரகாசத்திலையும் சிவஞான செஞ்சியார்களையும் நம்ம பார்த்துருக்கணும், ரொம்ப விரிவா பார்த்துருக்கணும். அந்த இடத்துல வந்து இந்த சொல்லு எப்படி தோன்றி வருகிறது என்பதை சொல்லியிருக்கார், நீங்க எல்லாருமே கேட்டிருக்கீங்க. இப்போ சொல் முழு உருவத்தை அடைந்து சொல் அப்படியே குரல் வடையில வந்து நிக்குது. இப்ப வந்து அந்த இடத்துல அதுக்கு மொழி உண்டு, ஆனால் அது வெளியில வரல. இப்ப வெளியில வரணும்னா தன்காதுக்கும் கேட்கணும், பிறகாதுக்கும் கேட்கணும் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்னா தொண்டையில இருக்கிற வார்த்தை இங்க வரணும், வாயை விட்டு வெளியில வரணும். அப்போ இந்த வாக்கு பிராணவாயுனுடைய தொழிற்பாட்டினாலே நாக்கு பல்லு அண்ணம் இவைகளில் பட்டு சிதறி, அதுதான் வைகரி, பட்டு சிதறி வருவது. அப்படி வரும் பொழுது மெல்லிதாக ஒலி வந்து அது தன்னுடைய காதுக்கு மட்டும் கேட்டு மற்றவர்கள் கேட்காத நிலைமை இருக்கும் பொழுது அதற்கு தூக்கும வைகரி என்று பெயர். வைகரியில ரெண்டு வைகரி வாக்கு, தன்னுடைய காதுக்கு மட்டும் கேட்குது, எதிர்ப்பு உள்ளவங்களும் கேட்கல. சில பேர் பாத்தீங்கன்னா மொன பேசுகிறாங்களா, தனித்தானே பேசுகிறாங்க, என்ன பேசுறேன்னு நம்ம கேட்கணும், அப்பதான் அவங்க சத்தமா சொன்னாங்கன்னா நமக்கு தெரியும். அப்ப அந்த வாக்கு தன்னுடைய காதுக்கு மட்டும் கேட்கின்ற அளவுக்கு வரும் பொழுது அது தூக்கும வைகரி. அந்த வாக்கு சற்று வேகமாக ஒலித்து பல்லு நான் அண்ணம் இவர்களை பட்டு சிதறி எதிரிலே இருக்கின்ற காதுக்கு கேட்கும் பொழுது அது தூல வைகரி. எத்தனை வாக்கு, எத்தனை, அஞ்சு, நாலுதான். ஒரு வாக்கு மட்டும் தூலமாகவும் தூக்கமாகவும் தூலமாகவும் செயல்படுகிறது. என்னென்ன வாக்கு, சூக்குமை, பைசந்தி, மத்திமை, சூக்கும வைகரி, தூல வைகரி, அஞ்சு வாக்காக செயல்படுகிறது. இதுதான் நமக்கு என்ன பயன், சிவசத்துவத்திலிருந்து நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ஞானம் அடைவதற்கு சிந்தனை, சொல் இவைகளெல்லாம் சுதத்துவத்திலிருந்து நமக்கு இறைவன் தருகிறான். இது சுத்த மாயா போனத்தில் இருக்கிறது, எதுவுமே நமக்கு வர்றது கிடையாது. ஆனா கடவுள் என்ன செய்யறான்னா இதை அசுத்த மாயா போனத்துல கொண்டு வந்து கலக்கி, அப்புறம் பிரகிருதி மாயா போனத்துல வந்து கலக்கி நமக்கு பயன்படுவது போல கொண்டு வந்து தருகிறான் இந்த வார்த்தைகளை, சொற்களை, சிந்தனைகளை. அப்ப இப்படி இவ்வாறு நமக்கு சிந்தனை வருகிறது. அப்ப கடவுளுடைய உதவி இல்லாவிட்டால் வாக்கு வராது, வாக்கு இல்லாவிட்டால் நமக்கு சிந்தனை இல்லை, நாகரிக முன்னேற்றம் கூட கிடையாது. நம்ம எல்லாம் வாக்கு இல்லைன்னு யோசனை பண்ணி பாருங்க, வாக்கு இருக்கிறதுனால இவ்வளவு விஞ்ஞான உண்மைகளை நம்ம கடைபிடிச்சு இவ்வளவு சுகசான உலகத்துல வாழ்ந்து விட்டு இருக்கிறோம். பழங்காலத்துல சைகை மூலமாக ஒன்றை புரிந்து கொள்வது என்றால் நம்ம எப்படி இருப்போம், எல்லாரும் பழங்காலம் மனிதர்களாக தான் இருக்கும், கையில கத்தி கப்படாலாம் வச்சுக்கிட்டு மரபுரி போத்து கொண்டு இந்த மாதிரி துணியெல்லாம் கட்டிட்டு நியாயமெல்லாம் வாழ நம்மளால முடியாது. அப்ப நாம் உலகியல் ஞானத்தை அடைவதற்காகவும் இறை ஞானத்தை அடைவதற்காகவும் கடவுள் நமக்கு எது கொடுத்துருக்காரு, வாக்கினை, சொல் பிரபஞ்சம். இந்த சொல்லுதான், சொல் பிரபஞ்சம் தான் பொருளிலே பொருளா பொருள் பிரபஞ்சத்தில் சென்றுபடுகிறது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு. சொல் பிரபஞ்சம் தான் பொருள் பிரபஞ்சத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒவ்வொரு பொருளையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெயர். இந்த பொருள் பிரபஞ்சத்தை நம்ம எதனால் அறிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சொல் பிரபஞ்சத்தினால்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த மாயையிலே தோன்றி மொழியால் அறியப்படுவதாகிய பொருள்கள் அடங்கியது பொருளுலகம். மாயையிலே சுத்தமாயிலே தோன்றி மொழியால் அறியப்படுவதாகிய பொருள்கள் உடையது இந்த பொருளுலகம். இது அர்த்த பிரபஞ்சம், அது சொற்பிரபஞ்சம், இது பொருள் பிரபஞ்சம், அது சப்த பிரபஞ்சம், இது அர்த்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருள் பிரபஞ்சம் தனு கரண புவன போகங்களாக இருக்கின்றன. சொல் பிரபஞ்சத்துல மூன்று இருக்கிறது. என்னென்ன சொல் பிரபஞ்சம்? சொல்லு உண்டாருது. என்ன அடிப்படை? என்ன எழுத்து? எழுத்தெல்லாம் சேர்ந்தா ஒரு சொல்லு, சொற்கள் எல்லாம் சேர்ந்தா ஒரு வாக்கியம். இந்த மூன்றையும் மூன்று பகுதிகளாக சொல் பிரபஞ்சம் அமைந்திருக்கிறது. அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, வண்ணம் பதம் மந்திரம். வண்ணம்னா எழுத்து, பதம்னா சொற்கள், மந்திரம்னா வாக்கியங்கள், வாக்கியம். அப்புறம் அதனால இது அந்த சொல் பிரபஞ்சத்தில் மூன்று அமைந்திருக்கின்றன, மூன்று பிரிவுகளாக அமைந்திருக்கின்றன. எழுத்து, சொல்லு, வாக்கியம், வண்ணம் பதம் மந்திரம். இந்த பொருள் பிரபஞ்சமும் அதுபோல மூன்றாக அமைந்திருக்கிறது. தத்துவம், இப்ப சொன்னோம்லையா 36 தத்துவம், இந்த 36 தத்துவம். புவனம், புவனங்கள் 224 புவனங்கள் இருக்கின்றன. கலை, 5 கலைகள் இருக்கின்றன. ஆக மொத்தம் எத்தனை இருக்கு? 6. சொல் பிரபஞ்சத்துல 3, பொருள் பிரபஞ்சத்துல 3. இந்த 6 அத்துவாக்கள் என்று சொல்வார். அத்துவானா வழி, இறைவனை அடைவதற்கு இவைகளெல்லாம் வழிகளாக இருக்கின்றன. ஏன்னா இறைவன் ஆணவமலத்திலே கட்டுப்பட்டிருந்த நம்ம இந்த 6 படிகள் வழியாக கீழே இறங்கி கொண்டு வந்துருக்கான். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஞானத்தை அடைய வேண்டும். ஞானத்தை அடைந்த பிறகு நாம் எங்க போகணும்? இறைவனை நோக்கி போகணும். அப்ப இந்த 6 நமக்கு தேவையில்லை. நம்ம எப்படி இறங்கி வந்தோமோ இந்த 6 கடந்து நாம் இறைவனை சென்று அடைய வேண்டும். ஆகவே வாக்கை கூட நாம் கடக்க வேண்டும். இப்போ நம்ம ஞானம் அடைவதற்கு இந்த வாக்கு பயன்படுகிறது. இந்த வாக்கு நாம் ஞானத்தை அடைந்த பிறகு இந்த வாக்கு கூட நமக்கு தடையாக அமைந்துவிடும். இறைவன் அடைவது, நான் கடவுளை அடையணும்னு முயற்சி பண்ணா ஒரு காலத்துல இவ்வளவு பேசுறதை நிறுத்திக்கணும், மௌனத்துக்கு போகணும். ஞானம் என்பது மோன வரம்பு. அந்த விந்து ஞானம் நம்மிடம் வரும். அந்த விந்து மேலே வரக்கூடிய அவர் விந்துன்னா அதாவது இந்த சுத்தமாயிலிருந்து வரக்கூடிய ஞானம் நமக்கு வரும். அதை கூட நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஞானிகளுடைய செய்தி, நமக்கு தரக்கூடிய செய்தி. ஆகவே இதை கடந்து நாம் செல்ல வேண்டும். அப்ப மௌனத்தில் நாம் நடைபெற்றிருக்க வேண்டும். எப்படி ஒரு கோல் வாழ்ட்டு தாண்டவங்க இருக்காங்க இல்லையா, கோல் வாழ்ட்டு தாண்டவங்களுக்கு இந்த கோல் அவசியம், இந்த கையில் வச்சிருக்க தண்டு அவசியம். அதை அந்த உயரத்தை கடக்கும் பொழுது இந்த கம்பை விட்டுணும், அப்பதான் அடுத்த பக்கத்தில் போய் விழ முடியும். இந்த கம்பை வச்சிருந்தோம்னா நம்ம குறிக்கோளை தோற்று போயிருந்தோம் இல்லையா. அது மாதிரி ஞானம் அடைவதற்கு இந்த சொற்கள் இந்த 6 பயன்படுகின்றன. இந்த 6 கொண்டு நாம் ஞானத்தை அடைந்த பிறகு இந்த 6 நம்ம விட்டுவிட வேண்டும். அப்பதான் நம்ம அடையக்கூடிய பெருநிலத்தை, இறைவன் தரக்கூடிய பேரானந்த பெருவாழ்வியை நாம் அடைய முடியும். ஆகவே இந்த தத்துவங்கள் இவ்வாறு நமக்கு உதவி செய்கின்றன. இந்த சொல்லுலகத்திலே இருக்கின்ற எழுத்துக்கள், எழுத்துக்கள் 51, வண்ணம் 51, அக்ஷரம் 51 அக்ஷரம்னு சொல்றோம் இல்லையா, ஒலி ஒலி குறியீடுகள் 51. பதம் என்று சொல்லக்கூடியவைகள் 81 பதங்கள் இருக்கின்றன. மந்திரம் 11. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, திருடைய நம்ம வகுப்பு நம்முடைய மேலே செல்லும் பொழுது அதெல்லாம் பயன்படும். புவனம் 224 புவனங்கள் இருக்கின்றன. ஒரு புவனத்தில் 1000 அண்டங்கள் இருக்கின்றன. அப்ப 224 புவனத்துக்கு எத்தனை லட்சம் கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதனால மணிவாசக பெருமான் சொல்றாரு, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழிப்பகரின் 101 மேற்பட விரிந்தன. இருளுடைய கதிரில் துண்ணனுக்குறைய சிறியாக பெரியோர். அடுத்தது தத்துவங்கள் 36, கலை 5 கலைகள். இப்படி இந்த இறைவன் 36 தத்துவங்களையும் நமக்கு வகுத்து கொடுத்து நமக்கு இவைகளெல்லாம் பயன்படுமாறு செய்திருக்கிறான். இந்த 36 தத்துவங்களும் நமக்கு 5 விதமான தேகங்களாக இருக்கின்றன. உயிர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம பனியனும் மேலே சட்டையும் போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உயிருக்குள்ளேயே உயிருக்கு மேலாக 5 விதமான சட்டைகள் போர்த்தப்பட்டிருக்கின்றன. நம்ம உண்மையை உணர வேண்டுமானால், நம்ம உயிரை உணர வேண்டுமானால் இந்த சரீரங்கள் 5 புல்லும் இருக்கக்கூடிய உயிரை நாம் உணர வேண்டும். இந்த ஐந்தும் கடப்பொருள்கள் நல்ல தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐந்தும் கடப்பொருள்கள், ஐந்தும் நாம் அல்ல. இந்த ஐந்தும் ஞான சாதனமாக நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருவிகள். அவன் வினை வழியே நம்மை இயக்குகிறான், வினை வழியே இயக்கி அனுபவம் தந்து ஞானத்தை நமக்கு தருகிறான். ஞானத்துக்கு இதெல்லாம் கருவியாக அமைகின்றன. உலகமும் இந்த உடலும் தனு கரண புவன போகங்கள், இது ஐந்து விதமான சரீரங்களாக நமக்கு அமைந்திருக்கிறது. முதல்ல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அசுத்தமாயின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, சுத்தமாயின் அடுத்தபடியாக அசுத்தமாயின்னு பார்த்தோம்ல, அந்த அசுத்தமாயை தான் நமக்கு முதல் முதல் கொடுக்கப்படுகின்ற சரீரம். முதல்ல கொடுக்கப்படுறதுனால இதுக்கு பேரு காரண சரீரம். தமிழ்ல இதுக்கு காரண சரீரம்னு பேரு. இது இந்த காரண சரீரம், இந்த காரண சரீரம் நமக்கு முதல் சரீரமா கடவுள் கொடுக்கிறார். முதல்ல சுத்தமாயிலிருந்து வர்றது நமக்கு வாக்கு, ஆனால் நமக்கு முதல்ல உடம்பா வர்றதுல முதல் இது காரண சரீரம் அசுத்தமாயை. இது வந்த உடனே நமக்கு லேசா முதல்ல ஒரு போர்வை போத்தணும்னா லேசா ஒரு சிலிப்பு உண்டாகிறது. அதனால இதுக்கு வந்து வடமொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆனந்தமய கோஷம். காரண சரீரம்னாலும் ஒண்ணுதான், அதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஆனந்தமய கோஷம். இதற்கு அடுத்த சரீரமாக நமக்கு வருவது இரண்டாவது சரீரம். முதல் சரீரம் நம்ம பார்க்கறது கண்ணால பாக்குறது, வெளியில இருக்கிற சரீரம். இதுக்குள்ள எத்தனை இருக்க, நான்கு. இது அஞ்சாவது சரீரம் பாக்குறோம், ஸ்தூல சரீரம். இரண்டாவது சரீரம் கஞ்சுக சரீரம். கஞ்சுக சரீரம் அதுல என்னென்ன தத்துவங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அசுத்தமாயை. இதுல வந்து காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த அஞ்சு சேர்ந்த புரட தத்துவம் இருக்கு. இது கஞ்சுக சரீரம் கிடைச்ச உடனே கற்று அறிவு வெளிப்படுகிறது. அதனால இதுல வடமொழியில என்ன சொல்றாங்க, விஞ்ஞானமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். என்னங்க, எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, திரும்பவும் நான் உபயோகிக்க முடியும்போது உங்களுக்கு அந்த குழப்பம் வரக்கூடாது. விஞ்ஞானமய கோஷம். அடுத்தது மூன்றாவதாக இந்த உயிருக்கு அமையக்கூடியது குணசரீரம். குணசரீரம் இதுல இருக்கக்கூடிய தத்துவம் ஒரே ஒரு தத்துவம் தான். அது என்ன அப்படின்னா, மூலப்பகுதின்னு சொல்றோம்ல, மூலப்பிரகிருதின்னு சொல்றோம்ல, அதான். அந்த மூலப்பிரகிருதிக்கு வேறொரு பெயர்களாம் உண்டு. அது என்ன, அவ்யக்தம் அப்படின்னா சொல்றோம், மூலப்பிரகிருதி அப்படின்னு வச்சுக்கோ. குணசரீரம், இந்த குணசரீரம் முகுணம் வகைப்பட்டது, அதுல இருந்து மனமெல்லாம் செயல்படுகிறது. அதனால இதுக்கு என்ன ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா, வடமொழியில இதுக்கு மனோமய கோஷம். குணசரீரம் முக்குணங்களும் அடங்கி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அவ்யக்தம் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. இதுக்கு கீழே உள்ள தத்துவம் எல்லாம் முக்குணம் வகைப்பட்டிருக்கும். நம்மளும் முக்குணம் வகைப்பட்டுதான், காலையில ஒரு மாதிரி இருப்போம், மத்தியானம் ஒரு மாதிரி இருப்போம், சாயந்தரம் ஒரு மாதிரி இருப்போம், இல்ல ஒரே நேரத்தில் மூணு மாதிரி இருப்போம். திடீர்னு தள்ளுபடி உனக்கு இருப்போம், அப்புறம் ஞாயிறு நான் வந்து தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு. முதல்ல வந்து ரஜ குணம் இருக்கும், அப்புறம் வந்து சாத்வ குணம் வந்துடும், நான் தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கணும்னு சொல்லுவோம். ரெண்டு குணமும் இருக்கும், நம்மள்ட்ட மாறி மாறி செயல்படும் குணசரீரம். நான்காவதாக நமக்கு அமைவது சூக்கும சரீரம். இந்த மூன்று சரீரங்களும் பரசரீரம் என்று சொல்லப்படும். காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், இந்த மூன்று சரீரமும் என்ன செய்ய, பரசரீரம். சுத்தமா தெரியாது, அது உள்ள இருக்கிறதே தெரியாது, கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப சூக்கமானது பரசரீரம். அதற்கு அடுத்தபடியாக நான்காவதாக நமக்கு அமையக்கூடியது சூக்கும சரீரம். அது ஒன்று தெரியாது. அந்த சூக்கும சரீரத்தில் அதான் புரியட்டகாயம் புலப்பட உணர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, எட்டு தத்துவங்கள் அதில் இருக்கின்றன. என்னென்ன அப்படின்னீங்கன்னா, தன்மாத்திரைகள் ஐந்து. எழுதுறவங்க தன்மாத்திரைகள் போட்டுங்க, வீட்டில் பார்த்தீங்கன்னா சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் தன்மாத்திரைகள். சித்தம் தவிர்த்த மூன்று அந்தகரணங்கள், சித்தம் தவிர்த்த மூன்று அந்தகரணம், மனம் புத்தி சித்தம், மனம் புத்தி ஆங்காரம், மனம் புத்தி ஆங்காரம். இப்ப இந்த எட்டு அதான் பிரியட்டகாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதுதான் சூக்கும சரீரம். கடவுள் இந்த சூக்கும சரீரம் வரையிலும் கண்ணு தெரியாம வச்சுக்கான், கண்ணு தெரியாது. மனம் தெரியுமா, புத்தி தெரியுமா, ஆங்காரம் தெரிகிறதா, சுய ஒளி உருவத்தினாட்டம் தெரியுதுன்னா கண்ணு தெரியாது. இந்த இதற்கு பிறகு ஐந்தாவதாக வரக்கூடியது ஸ்தூல சரீரம். இது அன்னத்தினால் நிலை பெறுவதனால் வடமொழியில அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ரெண்டு ஒண்ணுதான், காரண சரீரம்னா ஆனந்தமய கோஷம், ஆனந்தமய கோஷம் சில சமயம் சொல்லி அன்னமய கோஷம் குழப்பிடும். அதுக்காக தான் ரெண்டு பேரையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிதாதுல வந்து இந்த பேரை மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குழப்பம் குறைஞ்சிடும். ஸ்தூல சரீரம், அது அன்னமய கோஷம். இதில் அடங்கி இருக்கிறது பதினைஞ்சு தத்துவங்கள். தத்துவங்களுடைய தொகுப்பு மட்டும் எழுதிங்க, அப்புறம் மறுபடியும் பாத்துக்கலாம். பூதங்கள் அஞ்சு, என்ன பூதம் தெரியும் உங்களுக்கு, பூதம்னா அஞ்சு தெரியும்ல, அது ஐந்து பூதங்கள். அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, கண்மேந்திரியங்கள் அஞ்சு. இதுதான் கண்ணுக்கு தெரியுது ஸ்தூல சரீரம், அன்னத்தினால் வளர்க்கப்படுகின்ற சரீரத்தில் இந்த 15 தத்துவங்கள் இருக்கின்றன. 36 தத்துவம் இல்ல, 31 தத்துவம். 5 தத்துவம் நமக்கு வாக்காகவும், 31 தத்துவங்கள் நமக்கு உடலாகவும் அமைந்து நமக்கு பயன்படுகின்றன. இவ்வாறு இறைவன் நம்மை 36 தத்துவங்களை உருவாக்கி ஆணாமலத்திலிருந்து விடுதலை செய்து ஞானத்தை வழங்குவதற்காக இந்த மாயையை அவன் செயற்படுத்துகிறான். இப்போ இந்த பாடல்ல பஞ்சமலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ மாயை பற்றி ஒரே ஒரு செய்தி பார்க்கலாம். மாயைக்கும் இறைவனுடைய ஆற்றலுக்கும் இந்த பாடல ஆணையின் இருவினைன்னு வந்திருக்கு. ஆணையின் இறைவனுடைய ஆணை என்பது அவனுடைய ஆற்றல், அவனுடைய சிற்சக்தி. இப்ப இன்னொரு சக்தி, அது தாதாமிய சக்தின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த தாதாமிய சக்திக்கும் வைப்பாற்றல் என்று சொல்லக்கூடிய இந்த பரிக்கிரக சக்திக்கும் வேறுபாடு இருக்கிறது. இந்த இது வந்து அறிவுடைய சக்தி, அவனிடம் இருக்கின்ற கருணை இருக்கு, அதுக்கு அறிவு உண்டு. இதுக்கு அறிவு கிடையாது, பரிக்கிரக சக்தி அறிவு கிடையாது. ஆகவே அது அறிவு ஆற்றல், சிற்சக்தி என்பது அறிவு படைத்தது. இது ஜடசக்தி, தொடல் கூட எழுதிட்டு போயிருந்த மனுஷன். அப்ப அது உயிர் இருக்கா அப்படின்னா உயிர் கிடையாது, ஜடசக்தி தான். சிற்சக்தி இறைவனிடமிருந்து வேறாகாமல் பிரிப்பின்றி அவனோடு நிற்கும், பிரிக்க முடியாது. சூரியனையும் சூரியனுடைய ஒளியையும் அதை தவிர வேற உதாரணமே காட்ட முடியாது. ஏன்னா அதை தான் நான் சொல்லி ஆகணும். எவ்வளவு பெரிய சித்தாந்தங்களை சேர்றவனாலும் இதே உதாரணம்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதை தவிர வேற உதாரணம் அது மாறிப்படும், கருத்து மாறிப்படும். சரி, சைவ சித்தாந்தத்தில் காட்டப்படக்கூடிய உதாரணம் ஏன் காட்டு விட்டுருக்காங்கன்னா, புதுசா ஏதாவது உதாரணம் காட்டினா அது தவறாக போய்விடுகிறது. பாருங்க, ஒரு உதாரணம், ஒரு ரொம்ப மிக புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர், அவர் 1000 வேலை உடனே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது அதுக்கு வந்து சொல்றாரு, ஒரு டீ கடைக்கு போயிருப்பாங்க, அவர் ஜனரஞ்சமா பேசுறாராம். ஒரு டீ கடைக்கு போறோம், டீ வேறாக இருக்கிறது, கேட்குறோம் டீய பக்கத்தில் வருது, நம்ம குடிச்சிடணும்னு 1000 ஆயிடுது. இதுதான் 1000 உடனாயிங்கிறதுக்கு அப்பட்டமா இது வந்து அது புரிந்தாரு. ரொம்ப பெரிய பேச்சாளர் தான். அதாவது என்ன அவங்க சொல்றாங்கன்னா, ஜனரஞ்சகமா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாப்புல டீ கடைன்னா நல்லா தெரியும், கொஞ்சம் திருப்பிங்க ஏதாவது பண்ணுவீங்க, ஆனா கருத்து சரியா போவாது. 1000 உடனே இருக்குது. உமாபதி சிவாச்சாரியார் சொன்ன உதாரணத்தை உடல் உயிர் கண்ணறுக்கண், அப்புறம் வந்து உயிரறிவும் கண்ணும், இந்த மூன்று உதாரணம் இதை தவிர வேற காட்டினீங்கன்னா தப்பப்படும். அதனால சரியாக புரிந்து கொள்வதற்காக தான் என்ன புதுசு புதுசாக பேசிட்டு இருக்கலாம், அது சரியாக உங்கள்கிட்ட செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஆகாது.